நாம் இயேசு போதித்த அனைத்தும் என்ற தியானத்தை தொடர்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நாம் எப்படி அதற்கு கீழ்ப்படிய முடியும் என்று நாம் தியானித்து வருகிறோம். அவர் கட்டளையிட்ட யாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து மற்றவர்களும் அதை கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். நாம் இதை ஒரு கல்வி அறிவிலே நாம் முயற்சி செய்கிறதில்லை, ஆனால் எப்படி நாம் கடைபிடிக்க முடியும் வாழ்க்கையிலே என்று பார்க்கிறோம். இயேசு தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் செய்கைகளின் மூலமாகவும் வாழ்க்கையின் மூலமாகவும் சீஷர்களுக்கு கற்றுத்தந்தவர்களை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:31 அவர்கள் அப்பத்தை பிட்ட பிறகு அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். பிறகு அவர்கள் ஒலிவ மலைக்கு செல்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அனைவரும் என் நிமித்தம் நீங்கள் இடரில் அறிந்து விழுந்து போவீர்கள். நான் மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும். அது சகரியா 13:7 அந்த வசனம் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறித்து சொல்கிறது, இந்த மெய்ப்பன் அடிக்கப்படுவான், மந்தை சிதறடிக்கப்படும். நான் மீண்டுமா எழுந்த பிறகு நான் கலிலேயாவிற்கு உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லுவேன். பேதுருதை கேட்ட பொழுது மற்றவர்கள் எல்லாரும் விழுந்து போனாலும் நான் விழுந்து போக மாட்டேன் என்று சொன்னான். பேதுரு மிகவும் தன்னிறைவு நிறைந்த தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன். அவன் ஆயத்தமற்றவனாய் இருந்தான். அந்த நேரத்திலே ஒரு தலைவனாய் இருப்பதற்கு தன் நம்பிக்கை நிறைந்த தன்னிலே நிறைவாயிருக்கிற நபர் கிறிஸ்தவ தலைமைத்துவத்திற்கு தகுதியற்றவர். அவர் உலகத்திலே அவர் தகுதி வாய்ந்தவராய் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ உலகத்திலே மிகவும் முக்கியமான தகுதி என்னவென்றால் தன்னிலே முழு நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஆனால் முழு நம்பிக்கை தேவனிலே கொண்டிருப்பதாகும். மூன்று விதமான மக்கள் இருக்கிறார்கள். ஒருவர் பேதுருவைப் போல முற்றிலும் தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள், அவர்கள் தேவனுக்கு பயனற்றவர்கள். மற்றவர்கள் சுத்தமாக தன் நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்களும் தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்கள். ஆனால் மூன்றாவது நபர்கள் அவர்கள் தங்களிலே நம்பிக்கை அற்றவர்களாய் தேவனிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள். பிலிப்பியர் 3:3 பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம் அடையாளம் என்றவென்றால் தங்களிலே தங்கள் மாம்சத்திலே எந்த நம்பிக்கையும் இல்லாதவர்கள். மாம்சத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பதுதான் விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் மாம்சத்தின் நுனித்தோலை கலைந்தெறிவதாகும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்மளே நம்பிக்கை அற்றவர்களாக இருந்து கிறிஸ்து இல்லாதபடிக்கு நம்மளால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை நாம் விசுவாசிப்பது. நீதிமொழிகள் 3:5 பார்க்கிறோம். நாம் கர்த்தரில் முழு இருதயத்தோடு கூட நாம் அவர்களை நம்பிக்கையாக இருக்கிறோம். ஒரு மெய்யான சீஷனுக்கும் அப்படித்தான் காரியம் இருக்கும். ஆகவே பேதுரு அந்த சுய நம்பிக்கையை உடைக்கப்பட வேண்டியவனாக இருந்தான். ஆகவேதான் ஆண்டவர் அவன் விழும்படிக்கு 3 முறை ஆண்டவரை மறுதளிக்கும்படிக்கு அனுமதித்தார். அது அவனை முழுமையாக நொறுக்கிவிட்டது, அவனுடைய சுய நம்பிக்கையை. அவன்தான் முதலாவதாக நான் மறிக்கவும் ஆயத்தமாயிருக்கிறேன், நான் விழுந்து போவதில்லை என்று சொன்னான். ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த ராத்திரியில் தானே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய். இல்லை ஆண்டவரே, நான் உம்மோடு கூட மறிப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் மறுதளிக்க மாட்டேன். அவ்வளவு சுய நம்பிக்கையுடையவனா இருந்தான். மேசியாவாக இயேசுவே தேவனுடைய குமாரன் சொன்ன போதும் கூட நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னாலும் கூட அவன் இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான். அவன் மறுதளித்தான். அது அவனை முற்றிலுமாய் நொறுக்கிப்பட்டது. தன்னுடைய முழு சுய நம்பிக்கையையும் அது ஒரு கணத்திலே அது நொறுக்கி போட்டது. அவன் வெளியே சென்று மனங்கசந்து அழுதான். அவன் பூஜ்யத்திற்கு அவன் கொண்டு வரப்பட்டான். அப்பொழுது பெந்தகோஸ்து நாளிலே அவன் தலைவனாய் இருப்பதற்கு ஆயத்தமாய் மாறினான். தேவனுடைய வழிகள் இப்படிதான் இருக்கிறது. அது யாக்கோபாக இருக்கட்டும், அவன் இஸ்ரவேலாய் மாறினது. அவனுடைய இடுப்பு சதை உடைக்கப்பட்டது. மோசே வனாந்தரத்திலே 40 வருடம் அவன் சுய நம்பிக்கையை செலவழித்து விட வேண்டியதா இருந்தது. அப்படிதான் தேவன் தம்முடைய சகல தலைவர்களையும் பயிற்சிவிக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு தலைமைத்துவத்தில் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களிலே சுய நம்பிக்கை உடையவர்களாக இருப்பீர்களா? உங்கள் தாளந்திலே நீங்கள் சுய நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தகுதியற்றவர்கள். உங்களுடைய சுய நம்பிக்கை முழுவதுமாக தூக்கி எரியப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் மெய்யாகவே விருத்த சேதனம் பெற்றிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் விருத்த சேதம் மற்றவர்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய ஜனங்களிலே நீங்கள் பங்கு வகிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டிலும் அதே போல மாம்சத்திலே முழு நம்பிக்கை அற்றவர்களா இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரை சேவிக்க முடியும். நீங்கள் காண வேண்டிய மற்ற ஒரு காரியம் என்னவென்றால், பேதுரு குறித்து 35 வசனத்திலே எல்லா சீஷர்களும் அதே தான் சொன்னார்கள். பேதுரை போல அவ்வளவு ஆணித்தரமாக அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் எல்லாரும் நாங்கள் உண்மை மறுதளிப்பதில்லை, நாங்கள் விழுந்து போக மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் கெத்செமனி தோட்டத்திலிருந்து சிதறி ஓடி போனார்கள். இயேசுவை போர்ச்சுகர்கள் பிடித்த போது இயேசு அவர்களோடு கூட கெத்செமனி என்ற இடத்திற்கு வருகிறார். சீஷர்களை பார்த்து நான் அங்கு சென்று ஜெபித்து வரும் வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்கிறார். தன்னோடு கூட பேதுரு யாக்கோபு யோவானனை அழைத்து செல்கிறார். செபேதேயுவின் குமாரனாகிய குமாரர்கள் அங்கு அவர் வியாகுலப்படவும் அவர் மன வருத்தப்படவும் தொடங்கினார். அவர் மனிதனாய் இருந்தார். மனிதனாய் இருப்பதற்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, வியாகுலம் இருக்கிறது. இந்த மூன்று நபர்களிடத்திலும் சொல்கிறார், மரணத்திற்கு ஏதுவான வியாகுலம் என் ஆத்மாவில் இருக்கிறது, என்னோடு கூட இருந்து இங்கு விழித்திருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய அற்புதமான ஒரு மனித தன்மையை நாம் இங்கு பார்க்கிறோம். அவருடைய தாழ்மையை பார்க்கிறோம். அவருடைய மனித தன்மையிலே ஒரு தேவ மனிதனா இருக்கிற அவர் மிகவும் வியாகுலப்படுகிறவனா இருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை, ஆனால் அவர் வியாகுலப்பட்டார். அவர் மிகுந்த வியாகுலத்தில் இருப்பது பாவம் அல்ல. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து கொள்வதற்காக அவர் ஆயத்தப்படுகிறார். ஆண்டவரை எந்த சுயநலம் மற்றவர்களாய் சேவிக்க முயற்சி செய்கிறவர்கள் அவர்கள் வியாகுலத்தின் வழியாய் வருத்தத்தின் வழியாய் கடந்து செல்வார்கள். உணர்ச்சி அற்றவர்கள் தான் எந்த வியாகுலமும் வருத்தமும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆண்டவர் நம்மை உணர்ச்சிகளோடு கூட படைத்திருக்கிறார். நாம் பிறரை ஆண்டவர் நம்மை நேசித்தது போல நாம் பிறரை நேசிப்போமானால் நாம் அப்படிப்பட்ட வருத்தங்கள் வழியாக நாம் கடந்து செல்வோம். இங்கு இயேசுனுடைய தாழ்மையிலே பார்க்கிறோம். அவர் தன்னை விட இளைய நபர்களிடத்திலே அவர் பேதுரு யாக்கோபு யோவான் அவர்களை தன்னோடு கூட ஜெபிக்கும்படி அழைக்கிறார். ஏன் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட முதிர்ச்சியற்ற உடைக்கப்படாத பேதுரு தன்னில் உடைக்கப்படாத நபர்களை இப்படிப்பட்ட பலவீனமான இடரை போகக்கூடிய சீஷர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? தன்னுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்திற்காக. அது நிச்சயமாக நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நாம் பலவீனமாக இருக்கிறவர்களை கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் மதிக்க வேண்டும். இயேசுவிற்கும் பேதுரு யாக்கோபு யோவான் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. சகோதரனே, உனக்கும் அல்லது உங்களுடைய ஐக்கியத்திலே உள்ள மற்றவர்களுக்கும் உள்ள ஆவிக்குரிய வித்தியாசம், ஆண்டவருடைய அந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது மிக மிகவும் சிறியது. நீங்கள் அவர்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருக்கும் பேதுரு யாக்கோபு யோவான் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டிலும் நம்முடைய வித்தியாசம் மிகவும் சிறியதுதான். ஆனால் இயேசு அப்படிப்பட்ட நபர்களோடு கூட ஐக்கியத்தை தேடினார். தன்னோடு கூட அவர் ஜெபிக்கும் போது தன்னோடு கூட சேர்ந்து நிற்கும்படியா அவர்களை கேட்டார். அங்குதான் இயேசுனுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். நாம் நினைக்கிறோம், நாம் ஆவிக்குரியவர்கள் இவர் இப்படிப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவிற்கு வரவில்லை. இவர்கள் தங்களுடைய ஸ்தலத்திலே தங்களுக்கு சமமானவர்களோடு கூட தான் ஜெபிக்க முடியும் என்று நினைக்கிறவர்கள் இயேசு கெத்செமனிலே செய்தார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது தங்கள் இன்னும் சற்று தூரம் அவர் செல்வதற்கு முன்பு என்னோடு கூட நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்கிறார். நீங்கள் விழிப்பாயிருங்கள், ஜாக்கிரதையாக இருப்பதை குறித்து சொல்கிறார். நாம் மற்றவர்களோடு கூட நாம் தனித்திருப்பதை விட மற்றவர்களோடு கூட இருக்கும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபத்திலே நாம் விழிப்பாயிருப்பது மிகவும் எளிதாக இருக்கும். அவர்களை விட்டு சற்று தூரம் முன்பு சென்று தன்னுடைய முகங்குப்புறமாக விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும் நீங்க செய்யும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும். அந்த ஜபத்தை ஒரு முறைக்கும் அதிகமாக அவர் ஜபிக்கிறார். 44 வசனத்திலே மூன்றாவது முறை அதை சொல்கிறார். அங்கு நாம் மிக பெரிய ஒரு போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும். பிறகு சீஷர்களை வந்து பார்க்கிறார். அவர்கள் தூம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பேதுரை பார்த்து, நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா என்று கேட்கிறார். 39 வசனத்திலே நாம் பார்க்கிறது, ஏதோ அரை மணி நேர அரை நிமிடத்திலே ஜெபித்து விட்டு அவர் வரவில்லை, அது ஒரு மணி நேரம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய சாரம்சம் என்னவென்றால், பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து விடும், நான் ஜெபிக்க நான் அதை நான் பானம் பண்ண விரும்பவில்லை, ஆகிலும் உம்முடைய சித்தம் என்றால் நான் அதை பானம் பண்ணுவேன். அப்பொழுது சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறார், என்னோடு கூட நீங்கள் விழிப்பாக இருந்து நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள், விழிப்பா இருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தூக்கத்தில் முடிவு அடைந்து விடாதீர்கள். ஜெபம் என்பது ஆண்டவரிடத்திலே உதவிக்காக நாம் கேட்பது, எனக்கு உதவி தேவை என்று உணர்ந்து கொள்வது ஆகும். உங்களோட ஆவி எவ்வளவு உற்சாகமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று, அது ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் மாம்சமும் பலவீனமாக இருக்கக்கூடும். ஆகவேதான் நாம் எளிதாக நாம் கோபப்பட்டு விடுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர்களில் நாம் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். மாம்சம் பலவீனமாக இருக்கிறது. நாம் மிகவும் நாம் சுய நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும். அதுதான் மாம்சத்தினுடைய பலவீனமாக இருக்கிறது. ஆனால் அவர்களோ அதை நம்பவில்லை. நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆகவே அவர்கள் மீண்டும் தூங்கிவிட்டார்கள். 43 மீண்டும் இரண்டாம் முறை அவர் வரும்பொழுது அவர் சொல்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடாமல் இருந்தால் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து பார்க்கும் பொழுது மீண்டும் அவர் தூங்குகிறார்கள். அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவர் மீண்டும் சென்று ஆண்டவரே அதே ஜபத்தை மீண்டும் செய்கிறார். நாம் இங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரே காரியத்திற்காக மீண்டும் மீண்டும் ஒரு மணி நேரமாக நாம் ஜெபிப்பதிலே அதில் எந்த தவறும் இல்லை. இயேசு விடாமல் நாம் ஜெபிப்பதை குறித்து அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒன்று, அந்த லூக்கா 18 அதிகாரத்திலே அந்த விதவையின் கதையிலே தனக்கு தன்னுடைய எதிரி தனக்கு இழைத்த அநியாயத்திலே உள்ள நியாயத்தை தேடி வருகிறாள். தன்னுடைய வீட்டிலே எந்த ஒரு மனிதனும் இல்லை, புருஷனும் இல்லை, மகனும் இல்லை. அவளுக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அவளுடைய சார்பாக அவன் நின்று நியாயாதிபதியிடத்திலே நியாயத்திற்காக கேட்டிருப்பான். அவளுக்கு அவள் அப்படி ஆண் துணை இல்லாதபடினால் எதிரியானவன் அதை சாதகமாக எடுத்துக்கொண்டான். ஆனால் இவ்வளோ மீண்டும் மீண்டுமா இந்த நியாயபதியின் இடத்திலே சென்று எனக்கு தன்னுடைய நியாயத்தை கேட்கிறாள். மீண்டும் மீண்டுமாய் சென்று அந்த நியாயபதியை சோர்ந்து போகும் அளவுக்கு இரவிலும் பகலிலும் அவர் அவன் தளர்ந்து போகும் வரைக்கும், சரி நான் செய்யட்டும், நான் மனுஷனுக்கு பயப்படுகிறதில்லை, நான் தேவனுக்கும் பயப்படுகிறதில்லை. லூக்கா 18:4 வசனம். ஆனால் இந்த ஸ்திரீ என்னை தொந்தரவு செய்கிறபடியால் நான் அவருக்கு நான் நியாயம் செய்யட்டும். ஆகவே இயேசு இங்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜபத்தை குறித்து இரண்டே காரியங்கள் தான் அவர் கற்றுக் கொடுத்தார். லூக்கா 11:5 to 8 வசனம், அங்கும் அதே செய்திதான் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி நிமித்தமாக அவர் மற்ற ஒரு நபரிடத்தில் சென்று வெட்கம் இல்லாதபடிக்கு அந்த மனிதன் திறக்கும் வரைக்கும் அவன் கதவை தட்டிக்கொண்டே இருந்து அந்த உணவை பெற்றுக்கொண்டு செல்கிறான், அப்பத்தை. இந்த இரண்டு ஜபத்தை எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ இந்த இரண்டு இடங்களிலும் விடாமல் தொடர்ச்சியாய் ஆண்டவரிடத்தில் கேட்பதை குறித்து தான் அவர் பேசுகிறார். ஆண்டவரும் இங்கு 2 or 3 மணி நேரமாக அவர் இதற்காக தான் ஜெபித்தார். அவர் நிச்சயம் முதலாவது நான் பார்க்கிறோம், அவர் ஒரு மணி நேரம் ஜெபித்தார். அந்த சாரம்சம் என்னவென்றால், ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரத்தை எடுத்துவிடும், நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகியும் என்னுடைய சித்தத்தின் படி இல்லை, உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் சூரியனுக்கு கீழே ஆண்டவரிடத்திலே எதற்காக வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் அதை ஜபத்தை முடிக்கும் பொழுது பிதாவே என்னுடைய சித்தத்தின் படி அல்ல ஆகிலும் உம்முடைய சித்தத்தின் படி ஆகட்டும் என்று நீங்கள் சொன்னால் எந்த ஜபத்தையும் நீங்கள் செய்ய முடியும். அப்பொழுது உங்களுடைய சித்தத்தை நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்கள். நான் ஆண்டு பிதாவே உங்களுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள நான் நாயத்தமாக இருக்கிறேன். இந்த பாத்திரம் என்ன என்பதுதான் இப்பொழுது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏன் இயேசு அதை குடிப்பதற்காக அவ்வளவு அவர் தயங்கினார்? அவர் சிலுவைக்கு செல்வதற்கு அவர் பயந்தாரா? அந்த மரணம் அந்த வழியை குறித்து அவர் பயந்தாரா? இல்லை. ஏனென்றால் நாம் எத்தனையோ இரத்த சாட்சிகளை குறித்து எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் மரணத்திலே அவர்கள் சந்தோஷமாக சிங்கத்தின் மத்தியிலே எரியப்படுவதற்கு ரோமர் மூன்றாம் நூற்றாண்டிலே எவ்வளவு பரிசுத்தவான்கள் அப்படி மரித்தவர்கள். இயேசுவும் அவர் சிலுவையிலே அவர் ஆயிரம் மரணங்களை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். நிச்சயமாக அவர் சரீரம் பிரகாரமான மரணத்தை குறித்து அவர் தயங்கவில்லை. அநேகர் ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இந்த பாத்திரம் என்ன என்று அவர்கள் மாம்ச பிரகாரமாக யோசிக்கிறார்கள். இயேசு இந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் இரத்த வேர்வையை சிந்தி அவர் களைத்து போய்விட்டார். ஆகவே தேவனிடத்திலே சென்று ஆண்டவரே நான் இந்த பாத்திரத்தை நீங்க கொடும்படி செய்யும் என்று அவர் கேட்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அங்கே மறுத்து போய்விடுமோ என்ற பயத்தின் நிமித்தமாக அவர் அப்படி ஜெபிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சிலுவையில் மறிப்பதற்காக அந்த நோக்கத்திற்காக தான் வந்தார். ஆனால் வேற ஏதோ ஒரு காரியம் அவரை அசைத்தது. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் இருந்தது. நாம் வாழ்க்கையில் எதை பிரதானமாக நாம் மதிக்கிறோமோ அதுதான் நம்மை அசைக்கும். இயேசு எதை காட்டிலும் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில் எதை அதிகமாய் மதித்தார்? அது தன்னுடைய வாழ்க்கையினுடைய சொந்த சொகுசு அல்ல, நிச்சயமாக அல்ல, பணமோ சொத்தோ ஆஸ்தியோ அல்லவே அல்ல. ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் மிகவும் அதிகமாய் மதித்தார் மற்ற எல்லா காரியங்களை விட. அது என்னவென்றால் பிதாவோடு கூட உள்ள தன்னுடைய ஐக்கியம். நித்தியமாக பிதாவோடு கூட அவர் ஐக்கியத்திலே சதா காலமாய் அவர் இருந்தவர். ஆனால் அந்த ஐக்கியம் இப்பொழுது உடைப்பட போகிறது. அது சொற்ப கால நேரம் அது உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தினுடைய பாவத்தை அவர் சுமக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் அது சரீரப்பிரகாரமான மரணமானால் நாமும் கூட ஒவ்வொரு மனிதன் மறிக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறான்னே. ஏனென்றால் அவன் ஒவ்வொருவரும் மறித்து விடுகிறார்களே. ஆகவே சரீர பிரகாரமான மரணம் நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவர் செலுத்தின விலை அல்ல. நாம் அறிந்திருக்கிறோம் பாவத்திற்கான தண்டனை தேவனோடு நித்தியமாய் உள்ள அந்த உறவிலிருந்து பிரிந்திருப்பது என்று நாம் அறிந்திருக்கிறோம் சதா காலம். இயேசு அப்படி சதா அந்த நித்திய பிரிவினையை அவர் அனுபவிக்காவிட்டால் அவர் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து அவர் நித்தியமாக அவர் துண்டிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நரகத்தை குறித்து சொல்லும் போதும் ஆண்டவரிடத்திலிருந்து அப்படி துண்டிக்கப்பட்ட ஒரு இடம்தான் நரகம். இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லவே இல்லை. அவிசுவாசிகளா நாத்திகர்களோ இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருந்தார்கள் அவர்கள் மேலும் கூட ஆண்டவருடைய ஒரு அளவிற்கான கிருபை அவர்கள் மேல் இருக்கிறது. இல்லை என்றால் இந்த உலகம் ஒவ்வொரு அவிசுவாசியையும் பிசாசு வந்து அவன் ஆட்கொண்டு விடுவான். இந்த இடத்திலே இந்த பூமியிலே அப்படி ஒரு இடம் இல்லவே இல்லை. ஆனால் நரகத்திலே அந்த தேவனுடைய தொடர்பு முற்றிலுமாய் துண்டிக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த துண்டிப்பை அவர் அனுபவித்தாரா? அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டாரா? ஆம். ஆகவேதான் சிலுவையில் அவர் கேட்டார், பிதாவே ஏன் என்னை தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்டார். சிலுவையில் மூன்று மணி நேரம் அந்த நரகத்தை அவர் அனுபவித்தார். அந்த 3 மணி நேரம் அவருக்கு நித்தியமாய் இருந்தது. மனிதனுக்கு வேண்டுமானால் அது 3 மணி நேரமாய் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அந்த முழு நித்தியத்தையும் அவர் 3 மணி நேரத்திலே அவர் அனுபவித்து விட்டார். தேவனோடு கூட சதா காலமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த வேதனை, கோடா கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்திருக்க வேண்டிய அந்த வேதனையை அவர் அனுபவித்தார். ஆண்டவரால் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பாவத் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை ஏற்று அனுபவிக்க முடியும். வேறு யாராலும் அப்படி அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய பாவத்திற்கான தண்டனை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் என்னுடைய பாவத்திற்காக வேற ஒருவர் அனுபவிப்பது, வேற ஒரு செலுத்துவது, அது அது நியாயமாகாது. ஆனால் ஆண்டவர் மாத்திரமே தான் சுயமாக தானாக அதை எடுத்துக்கொள்ள முடியும். அதை எந்த ஒரு சிஷ்ய எந்த ஒரு தூதனும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஆண்டவர் தானாகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் யெகோவா சாட்சியோடு கூட நாம் வேறுபடுகிறோம். ஏனென்றால் படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட எந்த நபரோ எந்த வஸ்துவோ என்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தாண்டவராக இருந்தபடினால் அவர் அந்த தண்டனையை அவர் தான் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த 3 மணி நேரத்திலே நித்திய காலமாக இதுவரை நடந்துக்காத ஒரு சம்பவம் அன்று நடந்தது. பூமி அசைந்தது, இருளானது. ஏனென்றால் பிதாவோடு கூட உள்ள அந்த ஐக்கியம் உடைந்து போனது. ஆண்டவர் அந்த கல்வாயில் என்ன சந்தித்தார் என்பதை குறித்து நாம் எண்ணி பார்ப்பது நம்முடைய நம்முடைய சிந்திக்கும் அப்பாற்பட்டதா இருக்கிறது. ஏதோ தலையானது சரீரத்திலிருந்து பிடுங்கி எரியப்படுவது போல பிதாவோடு கூட உள்ள அந்த உறவிலிருந்து அவர் துண்டிக்கப்பட்டார். அந்த மற்ற எந்த வலி வேதனையை விட அந்த வேதனை அவருக்கு மிக பெரியதா இருந்தது. பிதாவிலிருந்து துண்டிக்கப்படுவது. ஆகவே தான் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் எதிர் வழியாகவும் நான் கடந்து செல்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் இது எனக்கு வேண்டாம். நான் சில சமயங்கள் நான் இதை சித்திரப்படுத்தி நான் பார்க்கிறேன். நான் கல்வாரி சிலுவையை நான் எனக்கு மிகவும் தனிப்பட்ட காரியமாய் நான் மாற்றிக்கொள்வேன். அவர் சிலுவையிலே சந்தித்தது அது எனக்காக அவர் சந்தித்தார். அவர் சிலுவையிலே என்ன சந்தித்தார்? நான் பிதாவுக்கும் இயேசுக்கும் இடையே ஒரு உரையாடலை நான் கற்பனை செய்கிறேன். பிதாவே, உங்களோடு கூட உறவை நான் துண்டிக்க விரும்பவில்லை, நான் இழந்து போக விரும்பவில்லை. ஆகவே நான் இதை நான் பானம் செய்ய நான் விரும்பவில்லை. இந்த பாத்திரத்தை பிதா சொல்கிறார், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கெத்செமனேவிலிருந்து நீ நேரடியாக நீ பரலோகத்தை வந்துவிடலாம். ஏனென்றால் நீ பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாய், நீ பாவம் செய்யவில்லை, நீ கெத்செமனேயிலிருந்து நேராக நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். ஆனால் சகரியா புன்னன் அவன் நரகத்துக்கு சென்று விடுவான். நான் இப்படி நான் தனிப்பட்ட விதத்திலே நான் பார்க்கிறேன். இயேசு சொல்கிறார், ஐயோ அவன் நரகத்துக்கு சென்று விடுவானா? கூடாது, நான் பானம் பண்ணுகிறேன், நான் இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுகிறேன், நான் சிலுவைக்கு செல்கிறேன். நான் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் சகரியா புன்னன் அவன் இழந்து போகக்கூடியது. அவருக்காக என்னுடைய நண்பனே, இந்த கெத்செமனே வேதனையையும் சிலுவையின் மரணத்தையும் நீ உனக்கு தனிப்பட்ட காரியமாய் நீ மாற்றிக்கொள்வாயாக. அல்லாவிட்டால் நீ இதை புரிந்து கொள்ள மாட்டாய். இல்லை, அநேக கிறிஸ்தவர்கள் ஏதோ இயேசு சிலுவையில் மரித்தார் என்று வாயா இல்லை சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு விலையை செலுத்தினார் என்ற காரியத்தை அவர்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள். நான் கெத்செமனேவிலே நான் இயேசுனுடைய அன்பை நான் என் மேல் இருந்த அன்பை நான் பார்க்கிறேன். அதுதான் அவரை கல்வாரிக்கு நடத்தி சென்றது. 3 முறை என்னுடைய காரியமாய் அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டும் என்று அவர் உணர்ந்து கொண்டார். 45 வசனத்திலே மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளை ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், மனுஷனை காட்டிக் கொடுக்கக்கூடியவன் வந்துவிட்டான். அவர் எழுந்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் செல்கிறார். அவரு தன்னுடைய முகமை தைரியமாக நிறுத்திக்கொண்டு சிலுவைக்கு செல்வதற்கு அவர் கைவிடப்படுவதற்கு ஆயத்தமாய் மனம் உவந்தவராய் அவர் செல்கிறார். நாம் ஒரு நாள் ஆண்டவரை முகத்திற்கு முகமாக நாம் பார்க்கும் பொழுது அன்பே உருவமாய் வடிவமாய் அவரை நாம் பார்ப்போம். அப்பொழுது நம்முடைய மனம் தெளிவாய் புரிந்து கொள்ளும். அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்தார், அந்த வேதனையை, அந்த அந்த பிரிவினையை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு, அந்த நரகத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவாய் என்னை நேசித்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நாம் நாம் அன்பின் பிரதியுத்தரமாக அவரை நேசிக்கும்படி நமக்கு உதவி செய்வாராக. நாம் மீண்டுமாய் அடுத்த தொடரிலே நாம் தொடருவோம்.